உலகம் யாவையும்
உங்களை இந்த தமிழ் இலக்கிய நிகழ்ச்சியின் மூலம் வந்தடைவதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் புலவர் திரு சிவக்குமார் அவரது உரையை கேட்டு மகிழ்வோம். அதைத் தொடர்ந்து சில திரை இசை பாடல்களையும் கேட்டு மகிழ்வோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விரும்பினால் எம்மை 0211-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணிவன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். இனி நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?
கம்பன் படைத்த பாத்திரங்களில் எல்லா பாத்திரமும் அவன்தான். தசரதன் அவன்தான், கோசலை அவன்தான், கைகேயி அவன்தான், சுமித்திரை அவன்தான், ராமன் அவன்தான், பரதன் அவன்தான், லட்சுமணனும் சத்ருக்கணனும் அவன்தான், ராவணனும் அவன்தான், மண்டோதரியும் அவன்தான், கும்பனும் எத்தனை இருந்தாலும் ஒரு கவிஞன் தன்னையே மீறி பாத்திரமாக மாறி நிற்கிறான் என்றால் அது கிஷ்கிந்தை அரசன் வாலி பாத்திரத்திலேதான். கம்பன் தன்னை மறந்து தானே வாலியாகி நிற்கிறான். ஒரு அற்புதமான பாத்திரம். கிஷ்கிந்தையை அகற்றிவிட்டு கூட ராமகாதையை சொல்லிவிட இயலும். ஆனால் அந்த கிஷ்கிந்தை அரசன் வாலி, அவன் தம்பி சுக்ரீவன், அவனுடைய மகன் அங்கதன், அவங்களுடைய அமைச்சர் பெருமக்களிலே மூத்தவனான அனுமன், தாரை என்கிற ஒரு அற்புதமான கற்புடை பெண் என்கிற கிஷ்கிந்தையை காட்டுகிறான் கம்பன் தன் கண் முன்னாலே. வாலி கிஷ்கிந்தையிலேயே ராமபிரானை, தசரதனை, அயோத்தியை முழுமையும் அறிந்த மன்னன் அவன். அவன் ஒருவனுக்குத்தான் கிஷ்கிந்தையிலே ராமபிரானை தெரியும். ராமபிரானை தெரியும் என்பது மட்டுமல்ல, ராமனின் மீது முழு காதலும் பக்தியும் கொண்டவனாக வாலி கிஷ்கிந்தையை ஆண்டு கொண்டிருக்கிறான். மனைவியை பிரிந்து அந்த மன வருத்தத்திலே வந்து கொண்டிருக்கிற ராமபிரானுக்கு சபரி வழிகாட்ட கிஷ்கிந்தையை நோக்கி தம்பியோடு வருகிறார். தம்பியோடு வருகிற பொழுது மலையிலே மறைந்திருக்கிற சுக்ரீவன் அனுமனிடம் சொல்லுகிறான், மீண்டும் அண்ணன் வாலிதான் யாரையோ தன்னை துன்புறுத்து அனுப்பியிருக்கிறான் என்று அச்சப்பட்டு அனுமனை போய் அது யார் என்று பார் என்று சொல்ல, மிகப்பெரிய வீரனான அனுமன் கூட தன்னுடைய தோற்றத்திலே வரவில்லை ராமனை பார்க்க, அவனும் அந்தணன் வடிவத்திலேதான் வந்திருக்கிறான். அந்தணர் என்போர் அறவோர் என்பதனாலேயே அந்த காலத்தில் எல்லோருமே அந்தணர் வடிவத்திலே வந்திருக்கிறார்கள். மற்றெவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகிறவராக அவர்கள் இருப்பார்கள் என்பதற்காக. அப்படி எதிரிலே வந்து கேட்கிறான் இவர்கள் யார் என்று. அப்பொழுதுதான் ராமன் கேட்கிறான், நீ யார் என்று. மஞ்சனத்திரண்ட கோலமேனிய மகளிருக்கெல்லாம் அஞ்சனத்தகையவாகி நடுரும் பனிக்கு தெம்பா கஞ்சமுத்து அலந்த செய்ய கண்ண, யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமனும் அனுமன் என்றான். நம்மை விட பெரியவர்கள் அல்ல, நாம் அறியாத புதியவர்களை பார்க்கிற பொழுது கூட நம்மை எப்படி அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு இடத்தை அமைத்து தந்திருக்கிறான் கம்பன் அனுமனின் வாயிலாக. பெரியவர்களை பார்க்கிற பொழுது முதலே அவர்களை புகழ்ந்து அவர்களை பற்றி செய்திகளை சொல்லிவிட்டு பிறகு தான் யார் என்று சொல்ல வேண்டுமே ஒழிய, போன உடனேயே நான் யார் என்று யார் முன்னாலேயும் சொல்வது நல்லவர்களுக்கு அறிவுடையவர்களுக்கு அழகல்ல, அமைச்சர்களுக்கு அழகல்ல என்பதனாலே முதலே ராமனை பாராட்டி மஞ்சனத்திரண்ட கோலமேனிய மகளிருக்கெல்லாம் அஞ்சனத்தகையவாக நடுரும் என்று ராமனை பாராட்டி விட்டு, நான் வேறு யாரும் அல்ல, இந்த வாயு பகவானுக்கு அஞ்சனை வயிற்றிலே பிறந்த பயல் என் பயன் அனுமன் என்கிறான். ராமன் வியப்படைகிறார், யார் சொல்லி சொல்லின் செல்வன்கிறான். லட்சுமணன் சொல்றான், இத்தனை நாள் நான் பார்த்ததுல பேச்சுல கெட்டிக்காரன் முதல்ல நான் இவனை தாண்டா பாக்கிறேன், எப்படி பேசுறான் பாருடா என்று ராமன் சொல்லுகிறார் இலக்குவனிடம். அனுமன் அழைத்து செல்கிறான். அனுமன் ராமனையும் லட்சுமணனையும் விஷயம் சொல்லி இரளைமலைக்கு அழைத்து செல்கிறான். அங்கே சுக்ரீவனை அறிமுகப்படுத்துகிறான். இப்படித்தான் கிருஷ்ணந்தை நமக்கே அறிமுகமாகிறது கம்பராமாயணத்திலே. உள்ளே அழைத்து செல்கிறான். உணவு பரிமாறுகிற வேளையிலே சுக்ரீவன் பரிமாறுகிறான். நம் நாட்டின் பண்பாடு, யார் யார் வீட்டிற்கு விருந்திற்கு சென்றாலும் விருந்து தருகிறவர்கள் விட்டு பெண்தான் பரிமாற வேண்டும். இப்பொழுதெல்லாம் அது கிடையாது. வேலைக்காரர்கள் பரிமாறுகிறார்கள், இல்ல சமையல்காரர்கள் பரிமாறுகிறார்கள். வீட்டு பெண்கள் பரிமாற வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் வைத்ததற்கு காரணம், அவர்களுக்குத்தான் தாய்மை குணம் இருக்கும். நமக்கு உணவு பரிமாறி விட்டு எதை நாம் விரும்பி சாப்பிடுகிறோம் என்று அவர்களாலே தான் கண்டுபிடிக்க இயலும். எதை விரும்பி சாப்பிடுகிறோமோ அதை அதிகம் பரிமாறுவார்கள் பெண்கள், அவர்கள் தாயாக இருப்பதனாலே. சுக்ரீவனே பரிமாறுகிற பொழுதுதான் ராமன் கேட்கிறான், என்ன இது நீ பரிமாறுகிறாய், எங்கே உன் துணைவியை என்று கேட்டவுடனேதான் உரிமை என்று இவருக்கு உரிய தாரமா மறுமருந்தையும் அவன் வவ்வினன் என்று அனுமன் தான் எடுத்துக் கொடுக்கிறார். எத்தனைதான் பெரிய பண்பாடுகளின் நாயகனாக இருந்தாலும், சிறந்த குண விசேஷங்கள் கொண்டவனாக ராமன் இருந்தாலும் கூட, தன் மனைவியை இழந்து பிரிந்த துயரத்திலே புறம்பி அழுகிறவனாக வந்து நின்ற ராமனுக்கு இன்னொருவனும் மனைவியை பிரிந்திருக்கிறான் என்றவுடன் இவன் தன் இனத்தை சார்ந்தவன் என்கிற உணர்வு வர வேகப்படுகிறான். குவயப்பட்ட உடனே ராமன் சொல்லுகிறார், உனக்கு நான் தான் உதவி, எல்லா விதத்திலேயும் உதவி. மற்ற உழைப்பதென்னை வானிடை மண்ணில் என்னை செற்றவர் என்னை செற்றார் தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கு முற்றார் உன் கிளை எனது காதல் சுற்றும் நீ எனது இன்னுயிர் துணைவி. ரொம்ப பெரியார் சொல்றார், தீயவர்களே உன் நண்பர்களா இருந்தாலும் அவங்க தான் எனக்கு உறவுங்கிறார். அந்த அந்த வேகம், அந்த ஆத்திரம், மனைவி இழந்த வேகம், இவனும் மனைவி இழந்தவன் என்றவுடன் ரொம்ப அருமையாக ராமனின் மனதிலே வாலிக்கு எதிராக ஒரு அற்புதமான விதையினை அனுமன் ஊன்றுகிறார். ராமன் அதை அப்படியே வாங்குகிறார். இந்த செய்தி வாலியினுடைய மனைவிக்கு போகிறது. வாலி மனைவி மனதிலே வாங்கி வைத்திருக்கிறார். ராமன் என்று யாரோ ஒருவன் வந்திருக்கிறான் சுக்ரீவனுக்கு. அவளுக்கு ராமன் தெரியாது, சுக்ரீவனுக்கு தெரியாது, அனுமனுக்கு தெரியாது. கிஷ்கிந்தையில் ஒருவனுக்குத்தான் ராமனை தெரியும். அவன் ராமனை அரங்கடின் நாயகனாக அருட்கடலாக நினைக்கிற வாலி. எட்டுத்துக்கிலேயும் சென்று சிவபெருமானை பூஜித்து வருவன் தினசரி. ராவணனை தன்னுடைய வாலிலே கட்டி தன் மகன் அங்கதனுக்கு தொட்டிலே பூச்சியாக தொங்கவிட்டு காட்டியவன். உலகத்திலே ராவணன் கண்டு அஞ்சுகிற மாபெரும் வீரன் கார்த்த வீரியார்ஜுனனுக்கு பிறகு வாலிதான் அந்த வாலி. இங்கே ஆரம்பிக்கிறது அனுமனுடைய அற்புதமான அறிவும் ஆற்றலும் வாலிக்கு எதிராக ராமனை தயார் செய்கிற வேலை. யார் இந்த காரணம் என்று சொன்னவுடன் அவன் அண்ணன் வாலி அனுமனை பார்த்து ராமன் ஒரு கேள்வி கேட்கக்கூடும், நீ வாயுகுமாரன், நீ நினைத்திருந்தால் அவனை வீழ்த்தி இருக்கலாமே என்று எங்கே ராமன் கேட்டு விடுவார் என்று எடுத்த உடனேயே அனுமன் எப்படி ஆரம்பிப்பார் என்றால், கால் செல்லாதவன் முன்னர், எது காற்று அவன் முன்னாரே செல்ல முடியாது. அதற்கு என்ன அர்த்தம், என் தகப்பனே போக முடியாது, நான் எப்படி போக முடியும் ராமா என்று முதல் பாட்டிலேயே அந்த கம்பனுடைய அறிவும் ஆற்றலும் அனுமன் வாயிலாக வெளிப்படும். கால் செல்லாதவன் முன்னர் கந்தவள் வேல் செல்லாதவன் வார்வில் வென்றியான் வால் செல்லாத வாயலது ராவணன் கோல் செல்லாதவன் குடை செல்லாதரும். அந்த முதல் பாட்டிலேயே வாயுவை சொல்லுகிறான். பிறகு என்ன சொல்லுகிறான், அவனை கந்தவள் மயல் மார்புல போக முடியாதுங்கிறான். அடுத்து சொல்றான், ராவண இவன் வால் எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் ராவண வரமாட்டான். மறந்துடாதீங்க, வாலியை சொல்லுகிற பொழுதே ராவணனையும் நினைவுபடுத்த வேண்டும் ராமனுக்கு. ரொம்ப சாமர்த்தியமான அமைச்சர் வேலை அது. அந்த அன்னு ராவணனை மறந்து விடக்கூடாது. ராவணன் நினைவிருந்தால் தானே வாலி மீது கோபம் வரும். அப்படியா, அப்படியே ராமன் யோசிக்கிறார். அடுத்து சொல்லுகிறான் அனுமன், பாரிடந்த வெம்பந்தையும் பண்டை நாள் நேர்கிடந்த பேராமையும் நேருடான் மார்பிடந்த மா எண்ணினும் மற்றவன் தார்கிடந்த தோல் தகையவல்லவோ. வராக அவதாரம் ஒன்னு செய்ய முடியாது. பாரிடந்த வெம்பந்தி பண்டை நாள் நீர்கிடந்த பேர்மை கூர்மா அவதாரம் ஒன்னு செய்ய, நேருடான் மார்பிடந்த மா நரசிம்ம அவதாரம், இந்த மூணு சேர்ந்து போனாலும் அவன் ஒன்னு செய்ய முடியாது சொல்றது அனுமன். அப்படியே பார்க்கிறார் ராமன், அப்படியே அவ்வளவு பலசாலியா அவன். ஆமா, ரொம்ப கடுமையானவன், அவன்கிட்ட நீ நினைச்ச உடனே போயிட முடியாது. இப்ப ராமன் சொல்றார், சரி சரி, அப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்க, அவன் எதிரிலே போனால் பாதி பலம் போயிடும்னு ஒரு செய்தி. இது ரொம்ப நாட்களாக வரம் என்கிறார்கள். என்னுடைய சிந்தனை அப்படி அல்ல. திருநெல்வேலி மாவட்டத்தில் வழக்கில் ஒரு விஷயம் உண்டு. அண்ணாச்சி அவன் இவ்வளவு பெருசா பேசுறான்ல ராமசாமி, நான் ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன் அப்படின்னா அந்த ஆளை பார்த்தா அந்த பயலுக்கு பாதி உயிர் போயிடும் அண்ணாச்சிமா. இந்த சில பேருடைய ஆகிருதி, சில பேருடைய சொல்லாற்றல், சில பேர் நிக்கிற தோரணையை பார்த்தாலும் எதிரில் போனவனுக்கு பயம் வந்துடும். எதிரிக்கு பயம் வந்தால் பயம் வந்து அவனுக்கு வந்து லாபம் தானே, எதிரிக்கு பாதி அங்க போயிரும்ல. அப்படித்தான் வாலியினுடைய தோற்றம். அந்த வாலியை பார்க்கிற யாருக்குமே தன் நெஞ்சில் ஒரு அச்சம் வந்துடும். அதன் வழிவாக பாதி பலம் போகும். பாதி பலம் போனா அந்த பாதி பலம் அங்க சேரும். அதுதான் உண்மை. இது என்ன ஆகிறது, ராமன்ட்ட மறைமுகமா சொல்லிடுறான் எதிரில் போயிடக்கூடாது, நீங்க அவனை வேற மாதிரி தான் பார்க்கணும். அப்ப ராமன் சொல்றாரு, ஒன்னு செய்யலாம், இவனை போய் சண்டைக்கு கூப்பிடட்டு இவன் தம்பி, அவன் வரும்போது நம்ம அவனை மறைஞ்சிருந்து அவனை கொன்றலான்னு ஒரு முடிவு எடுக்கிறார்கள். ஆனால் சுக்ரீவனோ ராமபுரானை நம்ப தயாராக இல்லை. ஆகவே அவன் என்ன சொல்லுகிறான், இந்த ஏழு மராமரங்களின் மீது ராமனை அம்பு விடச்சொல், பிறகுதான் நம்புவேங்கிறான். ரொம்ப பெரிய மனிதர்களுக்கு தனக்கு சம்பந்தம் இல்லாத சின்னவர்கள்ட்ட போய் உறவு வச்சு அப்படி அவமானப்பட வேண்டி வரும். ராமன் போய் அம்பு விடுறார், ஏழு மராமரங்களை இது ஊடுருவி, ஏழு மராமரங்கள் உருவி கீழ் உலகம் என்று ஏழும் ஊடுபு குருவி ஏழு இலாமையால் மிண்டதவர் ராகவன் பகழிங்கிறான் கம்மை. அப்புறம் வேற ஏழு இல்லையா, ஏழுங்கிற எண் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அடிச்சுட்டு வந்துருச்சு. அப்புறம் தான் நம்புறான், சரி நீ போ, நீ போய் உங்க அண்ணன் சண்டையை கூப்பிடு. அப்பவும் சுக்ரீவனுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்க நான் இருப்பேன் பாத்துக்கிறேன். இப்போ போகிறார்கள், போய் சுக்ரீவன் கூவி அழைக்கிறான். மார்பெரும் கடகரி முழக்கம் வாழறி ஏற்பது செவித்தலத்து என்ன ஓங்கிய ஆற்பொலி கேட்டனன் அமளிமேல் ஒரு பார்க்கடல் கிடந்ததே அணைய பான்மை என்கிறார் கம்பன். மறந்து விடாதீர்கள், பார்க்கடலுக்கு ஊமையாக யார யார சொல்றார், வாலிய சொல்றார், வாலி பார்க்கடல்ங்கிறார். பார்க்கடலை மாதிரி படுத்து கிடந்தான், எழுந்துச்சு வர்றான், எழுந்துச்சு வர்றான் வாலி. மனைவி போய் தடுக்கிறா, தார எங்க போறேங்கிறா. இந்த என் தம்பி பையன் என்ன சண்டை கூப்பிடறான், என்னான்னு கேட்கிறேன். போ, ஏய், நேற்று வர பயந்து கிடந்த தம்பி இன்னைக்கு வரான்னு நான் யோசிக்க வேண்டாமா? நீ ஒரு அரசன் ஆகிட்டு அவனுக்கு வேற யாரோ துணை வராம வருவான், ஏதோ ஒரு துணை வந்திருக்குங்க. யார் அப்படிங்கிறான், ராமன் என்பவன் உண்மையிர் கூடலுக்கு உடன் வந்தான் என துண்ணிய அன்பினர் சொல்லினர் என்றான். ராமன் யாரோ ஒருத்தன் உன் தம்பிக்கு துணைக்கு வந்திருக்கான, அவளுக்கு ராமன் தெரியாது, தாரைக்கு அனுமனுக்கும் சுக்ரீவனுக்குமே தெரியல, கேட்டுத்தானே தெரிஞ்சுக்கிறாங்க. இவளுக்கு சுத்தமா தெரியா, ராமன் ஒருத்தன் வந்திருக்கானா உன் தம்பிக்கு துணையா. அப்படியே அவனுக்கு கோபம் வருது. தம்பியர் அல்லது தனக்கு வேறுயிர் இம்பரின் இலது எண்ணெய் எண்ணி எய்ந்தவன் எம்பியும் யானும் உற்று எதிர்ந்த போரினில் அம்பிடை தொடுக்குமோ அருளின் நாளியான்னு கேட்கிறான். தம்பிகளை தவிர உலகத்தில் தனக்கு வேறு யாருமே இல்லைன்னு அவ்வளவு தெளிவா இருக்கிற அந்த அண்ணன் ஏன் தம்பிக்காக மிகப்பெரிய வீரனான உண்மை வீரனான என்ன கொள்றதுக்கு வந்து நிப்பான்னு அருள் கடலாகிய ராமனை சொல்றிய எப்படி சொன்னேன். உழைத்தவள் இருவனைக்கு ஊறு காண்கிறார், அழைத்தையர் உலகனுக்கு அறத்தின் ஆறலாம் இழைத்தவர்க்கு இயல்பலை எம்பியன் செய்தாய். ஏய், உலகத்துக்கு பூரா அருள் செய்ய வேண்டியாமே, அவனை போய் அவனுக்கு இயல்பே இல்லாத விஷயத்த சொல்றிய. ஒரு சின்ன பயலுக்கா கூட வந்து அவன் எங்க இருந்தோ என்ன அடிப்பான், என்ன நீ பிழைத்தனை பாவி, நீ பிழைத்தா எதற்கு தெரியுமா, என் மனைவினா இல்ல பிழைத்தனை, நீ பெண்மையார் பொம்பளை பிள்ளை, ஏதோ தப்பா சொல்லிட்ட, உன்னை நான் கொன்னா அது மரியாதை குறைவு. ராமனை உன்னை தவிர யார் கிஷ்கிந்தையில பேசினாலும் இப்ப கொண்டிருப்பேன், நீ பெண் பிழைத்தனை பாவி, நீ என் பெண்மையா ஜாக்கிரத. ராமனை பத்தி இனிமே இந்த பேச்செல்லாம் வெளியில வருகிற பொழுது கம்பன் எழுதுகிறான், வன் தூணிலை தோன்றிய நரசிங்கம் என தோன்றினான். மறந்துடாதீங்க, பார்க்கடல்ங்கிறான், அப்புறம் நரசிங்கம் மாதிரி வெளியில வந்தாங்க, தூண்ல இருந்து வந்த மாதிரி வெளியில வர்றான். ராமனும் இலக்குவனும் மறைந்து நிற்கிறார்கள். அப்ப ராமன் கேட்கிறார் லக்குவன்ட்ட, அவ்வேளை ராமனும் அன்புடை தம்பிக்கு, ஐய செவேசல நோக்குதி தானவர் தேவர் நிற்க எவ்வேளை எம் மேகம் எக்காலோடு கால வெந்தி வெவ்வேறு உலகத்து இவன் மேனியை மாறுவன். நான் முதலிலேயே ஒரு செய்தி சொன்னேன், அவனுடைய தோற்றத்தை பார்த்தாலே எதிரில் இருக்கவனுக்கு பாதி உயிர் போயிரும். மறைஞ்சு நின்று பார்க்கிற ராமன் என்கிற மாவீரனுக்கே அது தோணுது, தானவர் தேவர் நிற்க எவ்வேளை எம்மேகம் எக்காலோடு கால வெந்தி, தம்பி இவனுக்கு யாரடா இணையா நிக்க முடியும், மறைஞ்சு நிக்கிற ராமன் சொன்னா ராமன் எதிரில் நின்னா என்ன இருப்பார். லட்சுமணன் கோபக்காரன் தான், கோபக்காரங்கிட்ட ஒரு சிறப்பு, நினைக்கிறத சொல்லிடுவானுங்க, மறைக்க மாட்டான். இந்த கோபக்காரன் என்ன பண்ணுவான், தடபட தடபடன்னு உண்மையை பேசிப்போம். அவன் சொல்றான், எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தோணலையா, கூட பிறந்த அண்ணனை கொல்ல யமனை கூட்டிட்டு வந்திருக்கான் இந்த சுக்ரீவன், ராமனை யமன்கிறான். வள்ளர் கிளையான் பகர்வான், இவன் தன் முன் வாழ்நாளை கொள்ள கொடும் கூற்றுவனை குணர்ந்தான் எனும் எண்ணம் உள்ளத்து ஊன்றிட உணர்வூட்டினான். கூட பிறந்த அண்ணனை மறைஞ்சிருந்து கொள்ள ஒரு யமனை கூட்டிட்டு வந்து ஒரு தம்பி நிக்காங்கிற எண்ணம் என் மனசுக்குள்ள நுழைஞ்சது வாருப்பா, அப்பவே எனக்கு உணர்வு இல்லாம போச்சுங்கிறான். என்ன சொல்லலாம், என்ன நீ தப்பு பண்றாங்கிறான் ராமனை மறைவோமா, இதுக்கு நீ வந்துருக்க கூடாது, ரொம்ப சில்லறத்தனமான காரியம் நம்ம பண்ண போறோம். நான் வந்துடுறான் வாலி, வாலிட்ட சுக்ரீவன் நிக்க முடியுமா, அடிச்சு கடைகிற கடையில தப்பிச்சு ஓடி வந்துடுறான். என்னையா பெரியாள் உன்ன நம்பித்தான் நான் போனேன், இந்த மாதிரி இந்த அடி அடிக்கிறான் பாத்துட்டு இருக்கிறேன்னா ராமன் சொல்றாரு, பாக்குறதுக்கு ரெண்டு பேரும் ஒண்ணு போல இருக்கிறீங்களா, குழப்பமா இருக்கு, ஒரு குடிப்பு மாலை கழுத்துல போட்டுப்போம். சண்டை முடிஞ்சு அவன்கிட்ட நிக்க முடியுமா, அப்படியே அந்த கீழே லங்கோடுக்குள்ள கையை கொடுத்து கழுத்துல கையை கொடுத்து தூக்கணும். எடுத்து பாரிடை எற்றுவான் பற்றி என்று இடவல் கழுத்தினும் கடித்தளத்திலும் தம்மிரு கரங்கன் கொடுத்து மீக்கொண்ட வாலி மேல் அப்படி மேல தூக்கி கீழே போட போகும்போது இவருக்கு வியூ நெஞ்சுக்கு சரியா கிடைக்குது. ராமனுக்கு அம்போட்டு மடுத்து மீக்கொண்ட வாலிமேர் கோலொன்று வாங்கி தொடுத்து நானோடு தொழில் ராகவன் துறந்தான். கம்பன் கம்பனுக்கு என்ன சந்தேகம்னா, முழு வேகம் கொடுத்து மறைஞ்சிருந்து அடிச்சாலும் அவன் மார்புக்குள்ள நம்ப போகாது கம்பன் நினப்பு. ஏன்னா வந்து ஆகுது, ஏன்னா அவன் கம்பன் தான் வாலி ஆயிட்டானே, தானே வாலிப்போம் பாயாது. அதே போல நிறுத்திடுறான். காரும் வார்சுவை கதலியின் கனி கனியினை களிய சேரும் சூசியின் சென்றது நின்றது என் செப்பாங்கிறாங்க கம்பன். இதுவரை இவனுடைய அம்பு இப்படி நின்றது இல்லை. இங்கேயும் சொல்லும் அத்தனை அழவையின் மணிமுடி துறந்தான் எல்லி மத்தழு மதியமும் ஞாயிறும் இழந்த அல்லும் முத்தனன் பகலும் முத்தனன் அமர் பொறுமேல் வெல்லும் அத்தனை அல்லது தோற்றிலாவிரலோன்கிறான் ராவணட்ட. சொல்லுக்கும் கடியவேக சுடுசரம் கரியசம்மல் அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வைரக்குண்ட கல்லொக்கும் நெஞ்சம் தங்காது கலந்து கல்லா புல்லர்க்கு நல்லோ சொன்ன பொருளன போயிட்டேங்கிறான். பரசுராமருக்கு எதிர கையில் அப்படி தூக்கு விட்டான் அவ்வளவுதான், அவனுடைய தவத்தப்பனா அள்ளிட்டு வந்துட்டுதுங்கிறான். அங்க போய் சிவதசன் கால் வைக்கிறான், எடுத்தது கண்டனர் இட்டது கேட்டார். அப்படிப்பட்ட ராமனுடைய அம்பு ஒருத்தனால் நிறுத்தப்படுது. அப்ப அவன் எவ்வளவு பெரிய வீரன், தடுத்து நிறுத்தினது மட்டுமில்ல அவமானமா இருக்கு வாலிக்கு. மிகச்சிறந்த வீரர்கள் அநாகரிகமான மோதல்களை அவமானமா கருதுவாங்க. என்ன இவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எங்கே இருந்தோ ஒரு அம்பு வந்து பாயதே, ரொம்ப 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 கேவலமான காரியமா அது இருக்கு, யார் செஞ்சான்னு இழுத்துட்டான் அந்த அம்பு. தடுத்தது பெரிதில்லை, இழுத்து பாக்குறான். ராமன் பேர் இருக்கு அதுல. உம்மைசால் உலகுக்கெல்லாம் உல மந்திரத்தை தம்மையே தமர்க்கு நல்கும் பதத்தை இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்துனை ராமனென்னும் செம்மை சேர் நாமம் தன்னை. எல்லாரும் சொல்றாங்க அந்த உம்மைசால் உலக இந்த பாட்டை ஏன் போடுறான்னா கம்பன் இப்படிலாம் அவனை நினைச்சிட்டு இருந்த மார்பில் இந்த அம்பு பாஞ்சிருக்குங்கிறான். உம்மைசால் உலகுக்கெல்லாம் உல மந்திரமாக ராமனை நினைத்தவனை தம்மையே தமர்க்கு நல்லும் தனிப்பெரும் பதமாக ராமனை நினைத்தவனை இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தன ராமனை நினைத்த வாலியின் மார்பில மறைந்திருந்த ராமனை நம்பு பாயர். அதுக்கு சொல்றாங்க அம்மனது, ஆஹா இப்படி நினைச்சிடுத மார்பில அவன் அம்பே பாயுதுன்னா. இவர் போய் பக்கத்தில் நிக்கிறார். வாலி பாக்குறான் ராமனை, எவ்வளவு பெரிய பாத்திரம் வாலி, தான் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம், வஞ்சகமான முறையிலே வீழ்த்தப்பட்டிருக்கிறோம் என்ற வருத்தம் கூட இல்லாமல் தன்னை வீழ்த்துவதற்கு ஒரு பெரிய மனிதன் வீழ்ந்திருக்கிறானேங்கிற வருத்தம் வருது. யாருக்கு? வாலிக்கு. வருத்தப்பட்டே கேட்கிறான், கோயில் தருமம் உங்கள் குலத்துதித்தோர்களுக்கெல்லாம் ஓவியத்து எழுத ஒண்ணா உருவத்தாய் உடமை தன்றோடு ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்பு திகைத்தனை போலும் செய்கிறான். ஒரு கேள்வி, கோவியல் தருமம் உங்கள் குலத்துதித்தோர்களுக்கெல்லாம் ஓவியத்து எழுத ஒண்ணா உருவத்தாய் உடைமை தன்றோ என்பது அரச நெறிகளிலே நீதிகளிலே இருந்து வழுவாத மிகச்சிறந்த குலமான சூரிய குலத்திலே தோன்றிய நீ ஓவிய என்ன சொல்றான், ஓவியத்தில் உலகத்தில் இருக்கிற மிகச்சிறந்த ஓவியர்கள் நினைத்து மிகச்சிறந்த வர்ணங்களை தேர்ந்தெடுத்தாலும் உன்னுடைய உருவத்தை வரைந்து விட முடியாது, அப்படி சிறந்தவனான நீ எப்படி இந்த காரியத்தை செய்த? அவன் சமானம் சொல்லுகிறான், ராமனுக்கு சொல்ல முடியாதுங்கிறது வாலிக்கு தெரியும். அதான் வாலி உயர்ந்த பார்த்தனும், ஒருவேளை பொண்டாட்டிய பிரிஞ்சனால பண்ணிட்டியாப்பா. ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்பு ஒரு அற்புதமான வார்த்தையை போடுறான், திகைத்தனை போலும் செய்கிறான். என்ன செய்யறோன்னு தெரியாம இந்த காரியத்தை நீ செஞ்சிட்டியா அப்படின்னு ஒரு கேள்வியை போடுறான். முழிக்கிறார். அப்படியே ராமன் பதில் சொல்லல, ராமனாலே பதில் சொல்ல இயலவில்லை. ஏன்னா கேள்வி சிறந்த கேள்வி, சரியான கேள்வி, முறையான கேள்வி, கேட்கிறவன் சரியானவன். ஆகவே அவருக்கு அப்படியே அதிர்ச்சி நிற்கிறார். அடுத்த கேள்வி கேட்கிறா, ஒலிகடல் உலகமெல்லாம் ஊர்தொரு குரங்கின் மாடே கலியது காலம் வந்து பறந்ததோ கருணை வள்ளால், மெலியவர் பாலதையோ ஒழுக்கமும் விழுப்பம் தானும் வலியவர் மெலிவி செய்தால் புகழன்றி வசையும் உண்டோன்னு கேட்கிறான். இன்னொரு சந்தேகம் அவனுக்கு, சாதாரண நாட்டில் தப்புனா தான் தப்பு, பெரிய மனுஷன் தப்புனா தப்பு இல்லைங்கிற வாங்குறான். மெலியவர் பாலதையோ ஒழுக்கம் விழுப்பம் தானும், சாதாரணப்பட்டவன் ஏழையா இருக்கிறவன் நடுத்தர இருக்கிறதுக்கு ஆரம்பி மட்டும்தான் ஒழுக்கம் நேர்மை கடமை கண்ணியா கட்டுப்பாடுலாம் இருக்கணும், நீங்க பெரிய மனுஷன் விட்டு பிள்ளைலாம் இருக்க மாட்டீங்க. வலியவர் மெலிவு செய்தால் புகழன்றி, பெரிய மனுஷன் தப்புன்ட்டான்னு வைங்க பாராட்டு வாண்டாம் அந்த நாட்டில்னு வருத்தப்படுறான் வாலி. அப்ப வலியவர் தவறு செய்தால் புகழன்றி வசையும் உண்டோ? ராமன் பதில் சொல்லல, ராமனால பதில் சொல்ல முடியல, ராமன் நிக்கிறார் அப்படியே. ஏன்னா அது கேள்வி பூரா ரொம்ப நியாயமான முறையான சரியான கேள்வியா வருது. அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறான், அரை கடல் அலங்கல் வீரர் ஆயவர் புரிவது ஆண்மை துறையினர் ஆயிற்றென்றே, உண்மையில் நன்னூருக்கெல்லாம் இறைவ நீ என்னை செய்தது ஈதனில் இலங்கை வேந்தன் முறைகளை செய்தான் என்று முனிதையோ முனிவிலாதான் கேட்கிறான். டே பஞ்சமாபாதம் என்ன தெரியுமாடா, கொலை கடவு பொய் சூது காமம், அஞ்சாவது பண்ணவன் ராம, நீ மொத தப்பு கொலை பண்ணிட்ட, நீ எப்படா ராவணன் அயோக்கியன் சொல்ல முடியும்னு கேக்குறான் ராமன். என்ன கேள்வி கேக்குறான் பாருங்க, இலங்கை வேந்தன் முறைகளை செய்தான் என்று முனிதியோ முடியாது. இன்னொரு சங்கடம் வருது அவனுக்கு, அறைகளில் அலங்கல் வீரர் ஆயவர் புரிவது, இதுதான் பிற்காலத்துல பழமொழியா வந்தது. பெரியவா செஞ்சா பெருமாள் செஞ்ச மாதிரி வந்த பழமொழி இதுல வந்ததுதான், பெரிய மனுஷன் செஞ்சா சரின்றான், அது பெருமாள் செஞ்ச மாதிரி. ஏன்னா பெருமாள் செஞ்சிருக்காரு ஏற்கனவே, வாலி அப்படி மறைஞ்சிருந்து. இந்த அறைகளில் அலங்கல் வீரர் பாட்டினுடைய அர்த்தம் தான் பழமொழியா நம்ம நாட்டில் கேள்வி கேட்கிறான். நியாயமா பதிலே இல்ல ராமன்ட்ட, எந்த ஏன்னா செய்தது தவறு, உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பெரிய மனுஷன் தப்புல மாட்டிக்கிட்டான், வீழ்ந்து கிடக்கிறவன் தன்னை பத்தி வருத்தப்படல, நீ இப்படி ஒரு அசிங்கத்துக்கு ஆளாயிட்டேன்னு வருத்தப்படுறான், செத்து போபறேன்னு வருத்தம் இல்ல, உன்னலாடா நான் கடவுள் நினைச்சிருந்தேன், உனக்காலடா என் பொண்டாட்சிய உன்னை கொண்டு விடுவேன்னு சொன்னேன், நான் ஒருத்தன் தானா அந்த நாட்டுல உன்னை தெரிஞ்சிருந்தேன், நீ கேவல ராவணன் பொண்டா எடுத்துக்கிட்டு போயிருக்கான் அவன் பூச்சிடா எனக்கு, அதை விட்டுட்டு நான் சிங்கம் இருக்கேன், என்ன விட்டுட்டு முயல் கூட கூட்டணி வச்சிருக்கேடான்னு கேட்டு, நீ ஏட்டலாடா கூட்டணி கூட்டணி தவறு தவறுதலாம் வச்சுட்டு சிங்கத்தை கொண்டுட்டியா முயலுக்கு? அடுத்த கேள்வி, நியாயமா நீ பண்ணது? இவருக்கு ராமனுக்கு எங்க பதில் சொல்ல, அப்படியே நிக்கிறார். இன்னொன்னு சொல்ல, அந்த இலங்கை வேந்தன் முறையில செய்தான் அது என்னுடைய புதிய செய்தி ஒன்று. இன்னொரு கேள்வி கேக்குறான், இப்ப ராவணனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? ராவண மாரிசனம் பொன்மானா விட்டான், பின்னால ஒன்னு இழுத்தான், சீதை என்கிற உன் உயிரை கவர்ந்தான், நீ என் தம்பிய பொன்மான் மேல என் மேல விட்ட, விட்டுட்டு என் உயிரை சீதையை அவன் உன் உயிர் சீதை அவங்க வந்த மாதிரி என் உயிரை நீ கவர்ந்துட்டிய, அப்ப ராவணனுக்கு உனக்கு என்னடா வேறுபாடு? இவருக்கு எதுவுமே சொல்ல முடியல. ராமன் என்ன சொல்லுவார் அவன் கேட்கறது பூரா? தெளிவான கேள்வி, பெரிய மனுஷன் பண்ணிட்டே தப்பு பண்ணிட்டேன், ஒண்ணு சொல்லாரு, நீ உன் தம்பி பொண்டாட்டிய தூக்கிட்டு போயிருக்கலாமா? சிரிக்கிறாடே, நாங்க குரங்குடா ஐயன் உங்கள் அருங்குல கற்பின் அப்பொயில் மங்கையருக்கு எந்த புணர்ச்சி போல் செய்திலர் எமை தேமலர் மேலவன் எய்தின், நாங்க குரங்குடா சேர்ந்துக்கிறோம் பிரிஞ்சுக்கிறோம் சேர்ந்துக்கிறோம், எங்களுக்குள்ள சாதாரணம், உங்களுக்கு தான் ஐயர் இயர்லாம் வச்சு எல்லாம் மந்திரம்லாம் ஓதி நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க, நீங்க தான் கட்டுப்பாடு, எங்களுக்கு கட்டுப்பாடே கிடையாது. அவனுக்கு இன்னொரு வருத்தம் வருது வாலிக்கு, இது ஓ நாட்டு சட்டத்தை எல்லாம் கொண்டு என் நாட்டுல வந்து என்னடா நீ ஒண்ணுமே நீ ராஜாவா இருக்கவே லாய்க்கல போலுக்கே கேக்குறான், நாங்க வேற நீ வேற. இவர் உடனே என்ன பண்றாரு, நீ எல்லாம் குரங்கில்லைங்கிறாரு. அப்பதான் லட்சுமணனுக்கு மன சங்கடமா இருக்கு. ஏன்னா லட்சுமணன் முதல்ல என்ன பதில் சொல்றாரு, ஏன்னா சொந்த அண்ணனை கொல்ல தம்பி உன்னை யமனா கூட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்லும் போது இவர் சொல்றாரு, அத்தா இது கேட நான் ஆரியன் பேசலுட்டான், இப்பித்தாய விலங்கின் ஒழுக்கினை பேசலாமோங்கிறான், பித்தாய விலங்குங்கிறான், சுக்கிரிவன குரங்குங்கிறான் ராமன், அதே ராமன் வாலிட்டு வந்து நீ குரங்கு இல்லைங்கிறான். லட்சுமணனுக்கு மண்டை குழம்புது, அண்ணன் குரங்கு இல்லைங்க தம்பி குரங்குங்கான்னு நம்ம அண்ணன் குழம்பிட்டார் போல தெரியுது, அவனுக்கு ஒரு குழப்பம். வாலி இன்னொரு கேள்வி கேக்குறான், சரிப்பா அதெல்லாம் இருக்கட்டும், மறைஞ்சிருந்து ஏண்டா கொண்ட மத்தெல்லாம் உடுப்பா, நான் தப்புன்ட்டு வச்சுட்டா ஒத்துக்கிறேன், வெவ்விய புளிங்கரன்ன விலங்கிய மறைந்து வில்லால் எவ்வியது என்ன? லட்சுமணன் என்ன பண்றான், நல்ல தம்பி காத்துக்கிட்டே இருக்கான், பதில் சொல்ல முடியாத இடத்துக்கு நம்ம அண்ணன் ஒரு தடவை வருவோம், அப்ப நம்ம பதில் சொல்லிடுவோம், இவன் காப்பாத்தணும், எவ்வியது என்ன என்றான் இலக்குவன், ரொம்ப வேகமா போடுவான் கம்பன் வார்த்தை, எவ்வியது என்ன என்றான் இலக்குவன் எம்பல் விட்டான், இதுக்கு பதில் சொல்ல முடியாது நம்ம அண்ணனால, மறைஞ்சிருந்து ஏண்டா அடிச்சேன்னு கேக்குறான், இவ்வளவு பெரிய வீரன் பதில் சொல்ல முடியுமா, அவன் அவமானப்பட்டுருவான் அண்ணன்னு, எவ்வியது என்ன என்றான் இலக்குவன் அப்படின்னு போட்டுருவான் கம்பன், இவன் வருவான். அது என்னதுன்னா, முன்பு நின் தம்பி வந்த சரண் புக முறையிலோயே தென்புல துய்ப்பன் என்று செப்பினன் செருவில் நீ, இது ரொம்ப தப்பான தவறான ஒரு செய்தி சொல்றான், ஏற்கனவே நீ வந்து சரண் அடைஞ்சிட்ட எங்க அண்ணன்ட்ட, அவன் தம்பி வந்து சரணடைஞ்சான், அப்புறம் நீ திரும்ப சரணடைஞ்சா நாங்க ஒரே ஊர்ல ரெண்டு பேரும் சரணாகதி ஏத்துக்கிட மாட்டோம். இது சரியா ராமனுக்கு? எத்தனை பேர் சரணாகதி இருந்தாலும் ஏத்துக்கிற வேண்டியவன் தான் அவன். அப்ப லட்சுமணன் என்ன பண்ணான் தெரியுமா? சப்பை கட்டு கட்டுறான். அண்ணனால பதில் சொல்ல சப்பை கட்டு. அதான் கம்பன் கவி குலத்து அரசு அன்ன கட்டுரை கருத்தில் கொண்டான். இந்த கட்டி உரைக்கிறாங்க கட்டுரை. அவியூர் மனத்தன் ஆகிய அரத்தன் அழிய சரி சரி விடு. பெரிய மனுஷன் தப்ப உணர்ந்துட்டான். தாயன் உயிர்க்கு நல்கி தருமமும் தகவும் சார்பு நீ என நின்ற நம்பி நடிதனின் நோக்கும் நேர்மை நாயன நின்ற எம்பால் நவையர உணராமோ தீயன பொருத்தி என்பான். சரி அவன் என்ன சொல்ல, சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் என்னடா 75 கேஸுக்கு மரண தண்டனை கொடுக்கிறா நீ? இதெல்லாம் இது வந்து ஒரு மாசம் தண்டிக்க வேண்டிய விஷயம். தப்பான தீர்ப்பு தந்துட்டா ராமன் சொல்லிட்டு ஒரு தவறான செய்தி சொல்றாங்க. ராமன் அவன் ஏத்துக்கிட்டான் இல்ல ஏத்துக்கலங்கிறது எப்படி சொல்லுவான் தெரியுமா? ஓவிய உருவங்கிறான் அர்த்தம். ஓவியத்திலேயே எழுத முடியாதவன் என்று கருதி முதலிலே பாராட்டிய வாலி ஓவியத்தை போன்றவன் என்ன மனசுக்குள்ள ராம இறங்கிட்டான். ஓவிய உருவன் ஆயன் உழதொன்று பெறுவதுன்பால் பூவினை நரவமாந்தி புந்தி வேறுற்ற போது தீவினை இயற்றுவேனும் எம்பி மேல் சீரி என் மேல் ஏவிய நீ இன்னொன்னு பண்ணுவே நீ எங்க என் தம்பி தண்ணி போடுவான் அவன் தப்பு உண்டு சேட்டவனும் அம்ப அவன் மேல போட்டாரு சொல்லிட்டு மகனுக்கு சொல்றான் ஒரு அற்புதமான செய்தி. மகன் வந்து அழுறான். இந்த எழுதலை விழாகத்தை யாருக்கும் சிந்தையால் செய்கையால் ஒரு தீவினர் ராமனுக்கு அப்பந்தான் படுது. ஏன்னா பெற்ற பிள்ளை அப்பன் தப்பு பண்ணி தான் சொல்லுவான். அவன் சொன்னா சிந்தையால் செய்கையால் ஒரு தீவினை செய்தலாது. ராமன் சொன்னாக அனுமன் நம்மளை மாட்டி விட்டான் பெரிய தப்பு ராமன் உணர்கிறார். மகனை கூட்டி சொல்றான். தோன்றலும் இறத்தல் தானும் துகடர துணிந்து நோக்கின் மூண்டுலகத்து நோக்கும் மூலத்தே முடிந்தவன்றே யான் தவமுடமையால் இவ்விருதி வந்து இசைந்தது யாருக்கும் சாண்டன நின்ற வீரன் தான் வந்து வீடு தந்தான். மகனுக்கு சொன்னானே என்னடா வருத்தப்பட்டு இருக்க இவனை தேடி தாண்டா உலகம் போறா போய் கும்பிட்டு இருக்கான். அவன் அவனே வந்து எனக்கு வீடு தர்றான்னா நான் பெரியவனா அவன் பெரியவனாங்கிறான். மகன்ட்டவாலி அவன் தேடி வந்து வீடு வந்திருக்கான்டா எனக்கு சொல்லி மகனை கையில பிடிச்சு கொடுக்கிறான். ராமன்ட்ட தன்னடி தாழ்தலோடும் தாமரை தடங்கனானும் பொண்ணுடைய வாழை நீட்டி நீ இது ராமன் சொல்றாரு தீயனை பொருத்தின்னு உங்க அப்பன் சொன்னான்டா நீ இது பொருத்திங்கிறார். எனக்கு பட்டுடுது நீ பொறுத்துக்க நான் தப்புன்ட்டேன் தேசிய பொறுத்துக்கிடாது வருத்தப்பட்டுறாத எப்படியோ நடந்து போச்சுது வாங்கிக்கோ அப்படின்னு கையில கொடுக்கிறாரு. ராமன் விட்ட அம்பிலே ஒரே ஒரு அம்புதான் இறந்த உடலுக்குள்ளே போயிட்டு அது வாலி மார்பில விட்ட அம்புதான். தாமரை தடங்கினானு பொண்ணுடைய வாடி நீட்டி இது என்னாலும் உலகம் ஏழும் ஏத்தின வாலி அந்நிலை துறந்து வானுக்கு அப்புறம் துலகனானா அப்புறம்தான் கைய மண்ணுகளும் கடுங்கரை காலவாலி வைய மார்புத்தங்காது மீக்குயரம் எப்போய் ஐயன் வெண் விடாத கொற்ற தாபம் வந்து அடைந்தது எங்க போய் துய்ய நீர் கடலுள் தொய்ந்து அதுவரை அம்பு திரும்ப வந்துடும். இது மட்டும் கடல்ல போய் குளிச்சு தன்னை சுத்தப்படுத்திக்கிட்டனா பாவம் பண்ண அம்பு மலர் தொரிந்து பிறகுதான் ஆபத்திற்கு வந்த அப்படி சிறந்த வாலியை குறித்து பேசுகிற வாய்ப்பிற்கு மிகுந்த மழை.
ராமாயணத்தில் இவர்கள் யார்? அகல்யை ராமனின் அருளால் சாபம் நீங்க பெற்றவள். அகத்தியர் ராமனுக்கு போர்க்களத்தில் ஆதித்ய ஹிருதயம் உபதேசித்த மகா முனிவர். அகம்பணன் ராவணனிடம் ராமனை பற்றி கோள் சொன்னவன். ராமனின் அம்புக்கு தப்பி பிழைத்த அதிசய ராட்சதன். அங்கதன் வாலி, தாரையின் மகன், கிஷ்கிந்தையின் இளவரசன். அத்திரி அனுசுயா என்கின்ற பத்தினியின் கணவர், ராம தரிசனம் பெற்றவர். இந்திரஜித் ராவணனின் மகன், லக்ஷ்மணனால் அழிந்தவன், மேகநாதன் என்னும் பெயரை உடையவன். ஹனுமனை பிரம்மாஸ்திரத்தால் கட்டி இழுத்தவன். கரண் தூஷணன் ராவணனின் தம்பிகள், ராமனின் கையால் அழிந்தவர்கள். ஜனஸ்தானம் என்கின்ற இடத்திற்கு அதிபதிகள். கபந்தன் தலையும் காலும் இல்லாத அரக்கன், ராமனால் வதைக்கப்பட்டவன். கந்தர்வ வடிவம் பெற்று ராம லக்ஷ்மணர்கள் கிஷ்கிந்தை செல்ல வழிகாட்டியவன். குஹனோ வேடத்தலைவன், படகோட்டி. கும்பகர்ணன் ராவணனின் தம்பி, எப்பொழுதும் பெரும் தூக்கம் தொங்குபவன். கும்பன் கும்பகர்ணனின் மகன். குசத்வஜன் ஜனகரின் தம்பி, மாண்டவி ஸ்ருதகிருத்தி ஆகியோரின் தந்தை, பரதன் சத்ருகன் ஆகியோரின் மாமனார். கௌசல்யா கைகேயி சுமித்திரை இவர்கள் தசரதரின் பட்டத்து அரசியர். சுனைனா இவளோ ஜனகரின் மனைவி, சீதையின் தாய். கௌதமர் அகல்யையின் கணவர், முனிவர். சதானந்தர் அகல்யை கௌதமரின் மகன், சீதையின் திருமணத்திற்கு வந்த புரோகிதர். சம்பாசுரன் இவனுக்கும் தேவர்களுக்கும் நடந்த போரில் தசரதர் தேவர்களுக்கு உதவினார். சபரி மதங்க முனிவரின் மாணவர், ராமனை தரிசித்தவள். சதபலி வடக்கு திசையில் சீதையை தேடச் சென்றவன். சம்பாதி கழுகரசன் ஜடாயுவின் அண்ணன், சீதையை காண அங்கதனின் படைக்கு உதவியவன். சுமித்திரர் தசரதரின் மந்திரி, தேரோட்டி. சுக்ரீவன் கிஷ்கிந்தையின் மன்னன், வாலியின் தம்பி, சூரிய பகவானின் அருளால் பிறந்தவன். சுனேனன் வாலியின் மாமனார், வானர மருத்துவன், மேற்கு திசையில் சீதையை தேடச் சென்றவன். சூர்பனகை ராவணனின் தங்கை, கணவனை இழந்தவள். தசரதன் ராமனின் தந்தை. ததிமுகன் சுக்ரீவனின் சித்தப்பா, மதுவனம் என்னும் பகுதியில் பாதுகாவலர். தாடகை காட்டில் வசித்த அரக்கி, ராமனால் கொல்லப்பட்டவள். தாரை வாலியின் மனைவி, அங்கதனின் தாய், அறிவில் சிறந்த வனராணி. தானிய மாலினி ராவணனின் இளைய மனைவி. திரிசடை அரக்கிகளுள் நல்லவள், சீதைக்கு நம்பிக்கை ஊட்டியவள். திரிசிரஷ் ராவணனின் தம்பியான கரணின் சேனாதிபதி. நளன் பொறியியல் அறிந்த வானர வீரன், விஸ்வகர்மாவின் மகன், கடலின் மீது இலங்கைக்கு பாலம் கட்டியவன். நாரதர் பிரம்மாவின் மனதில் பிறந்தவர், கலக முனிவர். நிகும்பன் கும்பகர்ணனின் மகன். நீலன் வானர வீரனின் நளனின் நண்பன், வானர சேனாதிபதி, அக்னி தேவனால் அருள் பெற்றவன். பரசுராமர் விஷ்ணுவின் அவதாரம், ஜமக்கனியின் மகன், ராமனுடன் போரிட்டவர். பரத்வஜர் பிரயாகை அருகே ஆசிரமம் அமைத்திருந்த முனிவர். மந்தரை கைகேயியின் கேகைய நாட்டிலிருந்து அயோத்திக்கு வந்த வேலைக்காரி, கூனி என்றும் கூறுவர். மதங்கர் இவரோ தவமுனிவர். மண்டோதரி தேவலோக சிற்பியான மாயனின் மகள், ராவணனின் பட்டத்தரசி, இந்திரஜித்தின் தாய். மாரீசன் சுபாகு தாடகையின் மகன்கள், ராமனால் வதம் செய்யப்பட்டவர்கள். மாரீசன் மாயமானாக வாழ்ந்தவன். மால்யவான் ராவணனின் தாய் வழிபாட்டன். மாதலி இந்திரனின் தேரோட்டி. இதாஜித் கைகேயின் தம்பி, பரதனின் தாய்மாமன் ராவணன், மிச்ரவா என்பவரின் மகன், குபேரனின் தம்பி, புலஸ்திய முனிவரின் பேரன் ருமை, சுக்ரீவனின் மனைவி வாலியால் கவரப்பட்டவள். லங்கா தேவி இலங்கையின் காவல் தெய்வம். வசிஷ்டர் தசரதனின் குலகுரு, அருந்ததியின் கணவர். வருணன் இவனோ சமுத்திரராஜன், கடலரசன், தன் மீது அணைகட்ட ராமனுக்கு அனுமதி அளித்தவன். வால்மீகி ராமாயணத்தை எழுதியவர் ரத்னாகரன் என்பது இயற்பெயர். கொள்ளைக்காரனாக இருந்தவர் ராமனின் மகன் குசனுக்காக ராமாயணம் போதித்தவர், சீதைக்கு அடைக்கலம் அளித்தவர். வாலி இந்திரனின் அருளால் பிறந்த வானரத் வேந்தன். விஸ்வாமித்திரர் ராமனுக்கு அஸ்திர வித்தையை போதித்தவர். விராதன் தண்டக வனத்தில் வசித்த அரக்கன், ராமனால் சாபம் தீர்ந்தவன். விபீஷணன் ராவணனின் தம்பி, ராமனிடம் அடைக்கலம் அடைந்தவன். வினதன் கிழக்கு திசையில் சீதையை தேடச் சென்றவன். ஜடாயு கழுகரசன் சம்பாதியின் தம்பி, தசரதனின் தோழன், சீதைக்காக ராவணனுடன் போராடி உயிர் நீத்தவன். ஊர்மிளா லக்ஷ்மணனின் மனைவி. ஜம்பாவான் கரடிவேந்தர் பிரம்மாவின் அருள் பெற்று பிறந்தவர். அனுமன் அஞ்சனை கேசரி ஆகியோருக்கு வாயு பகவானின் அருளால் பிறந்தவன். ஆஞ்சநேயன் மாருதி ஆகியவை இவர்களின் வேறு பெயர்கள். ஸ்வயம் பிரபை குகையில் வாழ்ந்த தபஸ்வினி, குரங்கு படைகளுக்கு உணவிட்டவள். மாண்டவி பரதனின் மனைவி. ஸ்ருதகீர்த்தி சத்ருகணனின் மனைவி.
உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொண்டு இந்த சொற்சுவை அரங்கம் தொடங்குகிறது. ஒரு மிகச்சிறந்த உலகத்தரம் வாய்ந்த காப்பியத்தை ஒருவன் தன்னுடைய தாய்மொழியிலேயே படிப்பது என்பது ஒரு ஆனந்தமான அனுபவம். பெருமக்களே, கம்பன் அருளால் அது இந்தியாவிலேயே தமிழர்களாகிய நமக்கு மட்டுமே கிடைத்திருக்கிற மாபெரும் வரம். வேறு எந்த மொழியிலும் அது கிடையாது. எனக்கு நம்முடைய கம்ப்யூட்டரை பாக்குறப்பெல்லாம் எனக்கு கம்பன் தான் நினைவுக்கு வருவான். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அப்படி சொன்னா தானே சரியா இருக்கும். அவங்களுக்குலாம் இப்பெல்லாம் டிவி கம்ப்யூட்டர் இதெல்லாம் தான் ரொம்ப நெருக்கமான விஷயம். சூப்பர் மேன், ஸ்பைடர் மேன், டோரே மேன் இதெல்லாம் தான் பெரியப்பா சித்தப்பா மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு. நான் கம்ப்யூட்டர் போனா என் பையன் விடமாட்டேங்கிறான், மூணாம் கிளாஸ் படிக்கிறான், கிட்டக்கு போகாதப்பான், ஏன்டா வைரஸ் வந்துடும் பான்றான். அதுக்கு வருன்றானா எனக்கு வருன்றானா தெரியல. எனக்கு அந்த கணிப்பொறியை பார்க்கிற பொழுதெல்லாம் கம்பன் தான் நினைவுக்கு வருகிறான். என்ன காரணம் தெரியுமா? கம்ப்யூட்டருக்கும் மவுஸ் இருக்கிறது, கம்பனுக்கு மிகப்பெரிய மவுஸ் இருக்கிறது. அதனுடைய இன்டர்நெட்டில் கண்டம் விட்டு கண்டம் நாம் தாண்டலாம், கம்பன் காண்டம் விட்டு காண்டம் தாண்டுகிறான். கம்ப்யூட்டருக்கு ரேம் சம்பந்தம், கம்பனுக்கு ராம் சம்பந்தம். அதுல இந்த கூகுள் மேப்னு ஒண்ணு இருக்கும், நீங்க பாத்துருக்கலாம். கூகுள்ல போய் மேப் அப்படின்னு நீங்க தட்டினீங்க அப்படின்னா, இப்ப தமிழ்நாடுன்னு போட்டீங்கன்னா தமிழ்நாடு மேப் அதுல வரும். கொஞ்சம் ஜூம் பண்றது, அதை நெருங்கி போய் பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள சேலம் அப்படிங்கறத பாக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெருக்கமா போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீதியை கூட அதில் பார்க்கலாம். வருங்காலத்துல இன்னும் நெருக்கமா ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இந்த விழாவை கூட பார்க்கிற அளவுக்கு அந்த தொழில்நுட்பம் வளரும். அதை பார்க்கிற பொழுது எனக்கு கம்பன் தான் நினைவுக்கு வருகிறான். நீங்கள் மேம்போக்காக கம்பராமாயணத்தை பார்த்தால் என்ன தெரியும்? அது ராமன் என்கின்ற ஒருவனுடைய வரலாறு. இந்த மண்ணிலே தசரதனுக்கு பிள்ளையாக ஒருவன் பிறந்தான், காட்டுக்கு சென்றான், மனைவியை ஒருவன் தூக்கி சென்றான், இவன் போராடி விட்டான். மேம்போக்காக பார்த்தால் ராமன் கதை. கொஞ்சம் ஜூம் செய்து கம்பனை பாருங்கள். இப்பொழுது அதில் கம்பனுடைய சொல் ஜாலம், கம்பனுடைய தத்துவம், கம்பனுடைய மேதமை, கம்பனுடைய வித்தகம் இது எல்லாம் தெரியும். இன்னும் நெருக்கமாக போய் பாருங்கள். இவை எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பது ராமாயணம் என்பதையும் தாண்டி, கம்பன் மேதமை என்பதையும் தாண்டி, நீங்களும் நானும் வாழ்வில் பின்பற்ற வேண்டிய அறமும் தர்மமும் சத்தியமும் தான் நமக்கு மிக நெருக்கமாக. அதைத்தான் கம்பன் செய்திருக்கிறான். கம்பனில் தொட்ட தொட்ட இடங்களில் எல்லாம் நமக்கு ஆனந்தம், அற்புதம், சுகம், வைரம், முத்து, மணி கொட்டி கிடக்குது. நீங்க பெரிய பெரிய காண்டமாக எடுத்தெல்லாம் கம்பனை ரசிக்க வேண்டும் அவசியம் இல்லை. போற போக்கில் அப்படி ஒரு உவமை சொல்லிவிட்டு போவான் கம்பன். அந்த ஒன்றே அன்று முழுவதும் நமக்குள் ஒரு ஆனந்த பரவசத்தை தரும். ஒரே ஒரு உதாரணம் தான், வானவில்லை பத்தி நான் காமராசன் தான் ஒரு வரி எழுதினார்.
சொர்க்கத்தில் இருந்து வந்து விழுகிற நகத்துணுக்கு கூட அழகுதான் அப்படின்னு. தான் நகத்துணுக்கு வட்டமா இருக்குல்ல, யாரோ தேவர் ஒருத்தர் அப்படி கடிச்சு துப்புவார் போல இருக்கு, அது அப்படி வந்து விழுது. அதுவே பல வண்ணங்களில் பேரழகாக இருக்கிறது. சொர்க்கத்தில் இருந்து வந்து விழுகிற நகத்துணுக்கு கூட அழகுதான். அது மாதிரி கம்பன் போகிற போக்கில் சொல்லுகிற உவமை இருக்கிறதே, அதுவே அற்புதமானதாக இரும்பெல்லாம் எனக்கிடவே வேணாம். சீதையை அலங்காரம் செய்கிறார்கள் திருமணத்துக்காக. அப்படி அலங்காரம் செய்யறப்போ பல்வேறு நகைகளை அணிவிக்கிறார்கள். அப்படி நெத்தி சுட்டி, அப்புறம் இடுப்புல ஒட்டியானோ வளையல், காதுல ஒரு நகை, இப்படி எல்லாத்தையும் நகையை அணிவிக்கிறார். சரி, என்ன அக்கிரமம் பண்றான் பாருங்க. நகையை அணிவிக்கிற பொழுது அந்த நகைக்கு ஒரு உதாரணம் சொன்னா கூட பரவாயில்ல. அந்த நகை அப்படி நட்சத்திரம் மாதிரி ஒளித்து ஜொலி ஜொலிக்கிறது, சூரியனை போல ஒளி விட்டது, அப்படி சொன்னா கூட பரவாயில்ல. காதுல அணிவிக்கிறார்கள், அந்த நகை அப்படி இப்படி ஆடுது. உங்களுக்கு தெரியும், இந்த பெண்கள் காதுல விதவிதமான போடுவாங்க, தோடு போடுவாங்க, ஜிமிக்கி போடுவாங்க, டிராப்ஸ் போடுவாங்க, இல்லாம வீட்டுக்கார சொல்றத தவிர மத்த எல்லாத்தையும் காதுல போட்டுக்குவாங்க. அது எப்படி எப்படியும் அசையுது. சார், கம்பன் என்ன பண்றான் பாருங்க, அந்த நகைக்கு ஓமை சொல்லல, அது அப்படி எப்படி அசையுது இல்லைங்களா, அந்த அசைவுக்கு ஒரு ஓமை சொல்றான். அசை போட்டு அசை போட்டு எழுதுகிற கவிஞன் என்பதால் அசையை பற்றி ஒரு ஓமை சொல்லி விளக்குகிறேன். அப்படி எப்படி அந்த நகை ஆடிக்கொண்டிருக்கிறது காதுல போட்டது. முதல் நாள் சீதை அப்படி மாடத்திலிருந்து பாக்குறான், வீதியில மூணு பேர் போறாங்க, தற்செயல பாக்குறான். முன்னால் விஸ்வாமித்ரன், நடுவில் ராமன், அடுத்தது இலக்குவன் போய் கொண்டிருக்கான். அப்படி போறப்போ பின்னாடியே சீதை மனசும் போயிருதான். சீவைக்கு சீதைக்கு என்ன தவிப்புனா, அவருடைய ஒட்டுமொத்த அழகு கூட இல்ல, பாவி ஒரு சிரிப்பு சிரிச்சா என்ன கொண்டுட்டு போயிட்டானேன்ற. முன்னும் என் உயிரை அம்முறுவல் உண்டதே, ஒட்டுமொத்த அழகு கூட இல்ல, ஒரு ஒரு சிரிப்பிலே அவன் சிரிச்ச சிரிப்புல பத்து பேர் செத்து போயிட்டான். இப்ப பாட்டு எழுதுறானே, அது கம்பன் போட்ட பிச்சை. முன்னும் என் உயிரை அம்முறுவல் உண்டதே. இப்ப வில்ல முடிச்சாச்சு, தோழி வந்து சொல்றான், அந்த கழுதையாவது ஒழுங்கா சொல்லுதா, ஒண்ணுமே சொல்லல, ஆன்னு கத்துது, வந்தடி வணங்கிலள் வழங்கும் ஓதையாள்னு எழுதினான். பொதுவா இளவரசி கிட்ட தோழி வந்து தகவல் சொன்னா, இளவரசி வணக்கம், இது மாதிரி வில்லை ஒருவன் முடித்து விட்டான், இப்படி எல்லாம் ஆரம்பிக்கணும். ஏதாவது தகவல் சொன்னா பரவாயில்ல, ஏற்கனவே இவன் யார் முடிச்சா என்னன்னு தெரியாம பதட்டத்துல இருக்கான். வில்ல முடிச்சுட்டான்னா இது குயோ முடியும்னு ஆனந்தத்துல. ஏன் தெரியுங்களா, எந்த ஒரு உணர்ச்சியும் எல்லை மீறி போகிற பொழுது அது சொல்லாக வெளிப்படாது, சப்தமாகத்தான் வெளிப்படும். இது நுணுக்கமான மனோ தத்துவம். இப்ப ரொம்ப வயிறு நிரம்ப ஒருத்தர் சாப்பிட்டு வர்றாருன்னு வச்சீங்களேன், பசி வேலை அப்படி ஒரு உதாரணம் சொல்லி உங்க வயிற்றுல போட்டிப்பீங்க. வயிறு நிரம்ப ஒருத்தர் சாப்பிட்டு வர்றாரு, அவர் நல்ல ருசிச்சு சாப்பிடுறவர். அவர்கிட்ட என்னங்க சாப்பாடு எப்படி இருந்தது, விருந்து எப்படி இருந்ததுங்க அப்படின்னா, இன்றைக்கு போட்ட விருந்து பல்வேறு பதார்த்தங்களோடு ரொம்ப சுவையாக இருந்தது. இப்படியா பேசுவாரு, சார் எப்படி சார் இருந்தது ட்ரீட், விருந்து எப்படி இருந்தது, ஆஹா. அவரிதான் சொல்றாரு ஆஹா. இப்ப ஆகான்றது சொல்ல எந்த டிக்ஷனரியிலாவது இருக்குமா, அது ஒரு ஒலி. அவர் அவ்வளவு ஆனந்தத்தில் அவ்வளவு மனநிறைவில் இருக்கிறார், மிகப்பெரிய மனநிறைவு. எந்த உணர்ச்சியும் ஒரு எல்லை தாண்டினால் ஒலியாகத்தான் வெளிப்படும். அம்மா சொன்னாங்க பாருங்க, விம்மல் அப்படின்னு ஒலியாகத்தான் வெளிப்படும். இந்த மனோ தத்துவத்தை கம்பன் அழகா வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறான். வந்தடி வணங்கிகள் வழங்கும் ஓதைகள் அப்படியே ஆனந்தத்துல குதிக்குது. சீதைக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது, என்ன வில்ல முடிச்சாங்களா இல்லையா, எவன் முடிச்சான், நாம பார்த்தவன் தான் வில்ல முடிச்சானா, இல்ல அவனுக்கு முந்தி ஒரு சாமியார் போனாரே அந்த ஆளே முடிச்சு துவச்சிட்டாரா, ஒன்னும் தெரியல. இப்ப அலங்காரம் செய்யறாரு, இவ மனசு படாபடுது, யார் முடிச்சாங்க யார் முடிச்சாங்க, நாம பார்த்தவனா அவன் தான் முடிச்சானா, சாச்சா அவனா இருக்காது, வேற யாராவது தான் இருக்கும், ஒருவேளை வேற யாராவது தான் இருந்தா என்ன பண்றது, சாச்சா கண்டிப்பா அவனை தவிர வேற யாரால முடிக்கும், அவன் தான், அவன் இல்ல, அவன் தான், அவன் இல்லையோ, அவனா அவன் இல்லையோன்னு அவள் மனம் அப்படியும் இப்படியும் ஆடுகிறதே, அவள் மனம் அப்படியும் இப்படியும் ஆடுவது மாதிரி அங்கும் இங்கும் ஆடுகிற ஒரு நகையை கொண்டு வந்து அணிவித்தார்கள் எழுதினான். தனிப்பெரும் பெண்மையை அள்ளிக்கொண்டு அகன்ற காளை அல்லன்கொள் ஆம்கொள் அல்லன்கொள் ஆம்கொள் என்பாள் உள்ளத்தின் ஊசலாடும் நிழல் உமிழ் குழை இட்டான். அப்படி போற போக்கில் ஒரு உதாரணம் தூக்கி போடுறான் பாருங்க, ராவண வதை முடிஞ்சிருது, சீதையை மீட்டு அழைத்து வாருங்கள் அப்படின்னு ராமன் வீடணன் கிட்ட சொல்றான். அசோகவனத்தில் இருக்கிற சீதையை அழைத்து வா, இதை யார்ட்ட வேணா சொல்லியிருக்கலாம், அனுமன் தான் முன்னாடியே போயிருக்கிறான், அனுமன் கிட்ட சொல்லியிருக்கலாம், தம்பி இலக்குவன் சொல்லிருக்கலாம், அண்ணி அழிச்சிட்டு வான்னு வீடனனை சொல்லுகிறான் ராமன். என்ன காரணம், முன்பு உள்ளே கொண்டு சழி அந்த அரசனாக இருந்தவன் ராவணன், அவன்தான் சீதையை இலங்கைக்குள்ளே கொண்டு சென்றிருக்கிறான். இப்பொழுது அரசனாக இருக்கிறவன் வீடணன். ஒரு அரசு செய்த தவறை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அதற்கு பின்னால் வருகின்ற அரசுக்குத்தான் இருக்கிறது. ராவணன் என்கிற அரசு செய்த தவறை இப்பொழுது அரசாக இருக்கிற இவன்தான் சரி செய்ய வேண்டும் என்கிற அரசியல் நுட்பத்தை, பொலிட்டிக்கல் புரோட்டோகால் கம்பன் அந்த இடத்தில் வைத்து வீடன நன்று நம்ம தேவியை சீரொடும் தான். இப்ப போய் சீதையை அலங்காரம் பண்றாங்க, அழைச்சிட்டு வந்துக்க. அந்த 10 மாதம் அப்படியே அவன் பியூட்டி பார்லருக்கா போனா கார்னியர் ஷாம்பு போட்டா குளிச்சிருப்பா, அப்படியே அந்த முடியெல்லாம் சிக்கு படிஞ்சிருக்குது. இந்த சிக்கு படிந்த முடியை எல்லாம் ஒழுங்குபடுத்தி சுத்தப்படுத்தி அதை அழகாக பின்னுகிறார்கள் இந்த பெண்கள் எல்லோரும், தேவமாதர்கள் எல்லாம். சார், ஒரு பெண்ணோட கூந்தலை பின்னுகிறார்கள், இது ஒரு விஷயமா சார்? தினம் தினம் நம்ம தாய்மார்கள் பண்றது இல்ல. அதுக்குமே ஒரு உதாரணம் சொல்றான். அவங்க எப்படி பண்ணாங்களா? சேன் உயர் மறைய எல்லாம் முறை செய்த செல்வன் என்ன, வேணியை அரம்பை மெல்ல விரல் முறை சுகிர்ந்து விட்டாள். இந்த வேதங்கள் இந்தியா முழுக்க பல்வேறு இடங்கள்ல செதறி போய் கடந்தது. அது எல்லாத்தையும் வேத வியாசர் ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தி அதை 4 வேதங்களாக தொகுத்து நமக்கு வழங்கினார். சிதறி கிடந்த வேதங்களை வேதவியாசர் தொகுத்து ஒழுங்குபடுத்தியது மாதிரி சிதறி இருந்த சீதையின் கூந்தலை இவர்கள் ஒழுங்குபடுத்தினார்கள் கம்பன் எழுதுறான். எவ்வளவு அக்கிரமமான உதாரணம். நான் கேக்குறேன், ஒரு பெண்ணோட கூந்தலுக்கு தலைமுடியா சார் உதாரணம், கூந்தலுக்கு வேதங்களா உதாரணம்? அவள் என்னதான் பேரழகியா இருக்கட்டுமே, உங்களுக்கு தெரியும். அதனால சொல்றான், கோபம் வர்றப்போ இதனுடைய கொச்சையான சொல்ல சொல்லியே திட்டுவது தமிழர் பண்பாட்டில் ஒன்று. கொஞ்சம் அழுத்தி வாரினா கையோட வந்துடும். திரி சடை அப்படின்னே ஒரு பாத்திரம் உண்டு, அதான் 3 சடை போடக்கூடிய அளவுக்கு அந்த பெண்ணுக்கு கூந்தல் இருந்திருக்கிறது. காலப்போக்கில் அந்த திரி சடை என்பது 2 சடை ஆனது, அந்த 2 சடை என்பது பிறகு 1 சடை ஆனது, அந்த 1 சடையும் இப்போது அலமாரியில் இருக்கிறது. அந்த கூந்தலுக்கு இந்த பாவி எதை உதாரணம் சொல்றான்? வேதங்களை உதாரணமா சொல்றான். கம்பன் என்ன உணர்த்துகிறான்? இந்த பெண்ணினுடைய கூந்தலுக்கே வேதங்கள் உவமை என்றால் இந்த பெண் எவ்வளவு உயரத்தில் நம்மால் வழிபாட்டுக்கு உரியவள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சேன் உயர் மறைய எல்லாம் முறை செய்த செல்வன் வேணியை அரம்பை ஊர்வசிக்க. பரதன் குகன் சந்திப்புக்கு ஆதாரமாக இருந்தது ராமன் குகன் சந்திப்பு. ஏன்னா இந்த சந்திப்புக்கு முதல் சந்திப்பு, அதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக இருப்பது ராமன் குகன். ராமன் குகனும் சந்திக்கவே இல்லை அப்படின்னா பரதன் குகனும் சந்திக்கவே போறது இல்லை. இதுல பாருங்க, குகன் என்கின்ற பாத்திரம் ராமாயணத்திற்கு தேவையே இல்லை. ஏன்னா இந்த குகன் இல்லை என்றால் ராமாயணத்தினுடைய கதை போக்கு எந்த வகையிலும் பாதிக்கப்பட போவதில்லை. இப்ப என்ன, ஒரு ஆட்டோ டிரைவர் மாதிரி போட்ல உட்கார வச்சு அந்த கரை கொண்டு போறான், திரும்ப கொண்டு வந்து விட்டுறான், அவ்வளவுதான். ஆனால் இந்த குகனை மிக உச்சத்திலே வைத்து கம்பன் பாராட்டுகிறான். அதுவும் ராமனையும் குகனையும் வைக்கிற இந்த சந்திப்பு இருக்கிறதே, அந்த சந்திப்பில் இந்த சமுதாயத்திற்கு தேவையான மிகப்பெரிய புரட்சிகரமான சிந்தனையை கம்பன் வைக்கிறார். அதை சொல்றதுக்காகவே கம்பன் அதை பயன்படுத்திக் கொள்ளுகிறார். இல்லைன்னா அவ்வளவு விளக்கமா அதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. என்ன புரட்சிகரமான சிந்தனை? வால்மீகியில எப்படி எழுதுவாரு அந்த காப்பியத்துல எப்படின்னா, குகன் வருகிறான் சிருங்கி பேரத்தினுடைய எல்லையிலேயே ராமனுக்கு தேவையான உணவுப் பொருட்களோட குகன் நிற்கிறானா, ராமன் அங்கேந்து வரானா, நான் நாட்டை விட்டு வந்து வந்து விட்டேன், இது மாதிரி அரண்மனை சுகபோகத்திற்கு உரிய உணவு எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், இதையெல்லாம் என்னுடைய தேர் குதிரைக்கு போட்டு விடுன்னு ராமன் சொல்றானா, கம்பன் அதை மாத்திட்டான். இப்ப அந்த ஆரண்யத்தில் அந்த கூடாரத்திலே ராமன் அந்த முனிவர்களோடு அமர்ந்திருக்கிறான், அப்படிதான் இருந்திருக்கணும். தம்பி வந்து சொல்றான், அண்ணா தாயினும் நல்லான்னு ஒருத்தன் வந்திருக்கிறான், குகன் பேரு, உங்களை பார்க்க வேண்டும்னு வந்திருக்கிறான், வர சொல்லு அப்படின்னா. அவன் வருகிறான், கையில் தேனும் மீனும் வைத்திருக்கிறான். ராமன் உடனடியாக அவனை பார்த்து என்ன சொல்லுகிறான்? இருத்தி ஈண்டு என்னலோடும் இருந்திலன். குகனை பார்த்து ராமன் முதலாவதாக சொல்லுவதே, இங்க உட்கார், இங்க உட்காருன்னு நான் சொல்றேன். ராமன் அப்படி சொல்லல, உட்கார் இங்கேன்னா, இருத்தி ஈண்டு, ஈண்டு இருத்தின்னு சொல்லல. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். சமூகத்தின் மிக உயர்ந்த எல்லையில் இருக்கிறவன் ராமன், மிக மிக தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவன் குகன். தாழ்த்தப்பட்ட எல்லையிலே கீழாக நிலையிலே இருக்கிற ஒருவனை பார்த்து மிக உயரத்தில் இருக்கின்ற ஒருவன் இருத்தி ஈண்டு என்று சொல்லுவது இன்றைக்கு கூட ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்தில் வந்துவிட்ட ஒரு மாற்றம் என்று சொல்ல முடியாது. எனக்கு சரிசமமா உக்காடுறானா என்று அவன் பிறந்த ஜாதியை வைத்தே அகந்தையின் எல்லையில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ராமன் கொஞ்சம் கூட அந்த தயக்கமே இல்லாமல் மிக கீழான நிலையில் இருக்கிற ஒருவனை தனக்கு சமமாக உட்கார் என்று சொன்னான் என்பது கம்பன் செய்கின்ற மிகப்பெரிய சமூக புரட்சி. அடுத்தாப்புல தேனும் மீனும் கொண்டு வந்தனா ராமன் சைவன், சைவன்னா உணவால் சைவன். இப்ப பாருங்க, சைவம் அப்படின்னாலே அது சிவசமயம்னு இல்ல சிங்கர விஷயம்னு ஆயிப்போச்சு. அவர் சைவங்க அப்படின்னா அப்படியா அசைவம் சாப்பிட மாட்டாரான்றான். அவரு சிவனும் வணங்குறவர். தேனும் மீனும் சாப்பிடுவதற்கு பரிவ அமுதினுக்கு அமைவதான திருத்தினன் கொணர்ந்தன் என்கொல் திருவுளம் அப்படின்னு குகன் கேட்கிறான். பரிவினில் தழிய நில் பவித்திரம். அப்பா நீ அன்போடு கொண்டு வந்தாய் சாப்பிடுவ சமம். இன்றைக்கு கூட பெருமக்களே எங்களுக்கு ஜாதி பேதம் இல்லை என்பதை காட்டுவதற்கு நம்முடைய தலைவர்கள் செய்கின்ற ஒரே விஷயம் குறியீடாக சமபந்தி போஜனம் என்பது. சமமாக உட்காருகிறார்கள், சமமாக போஜனம் செய்கிறார்கள். இந்த இரண்டுதான் ஜாதி வேற்றுமை பார்க்கிறவர்கள் செய்யாத ஒன்று. ஆனால் எந்த ஜாதி எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என்றெல்லாம் பிரித்து வைத்திருக்கிற இந்த சமுதாயத்தில் மேலோர் வணங்குகிற தெய்வமாக இருக்கிற ராமன் தனக்கு சமமாக குகனை உட்கார வைத்தான் என்றால் நீங்கள் வணங்கும் தெய்வமே ஜாதி வேற்றுமை பார்க்கவில்லை என்றால் நீங்கள் பார்ப்பது எந்த நியாயம்? கம்பன் சொல்லுகிறான், இது சமயத்தில் உள்ள கோளாறு அல்ல, சமுதாயத்தில் உள்ள கோளாறு, செய்யப்பட வேண்டியது. அதனாலதான் இருத்தி ஈண்டு அந்த உட்காருவது என்ற சொல்ல முதல்ல வைக்கிறான். இருத்தி ஈண்டுக்கும் ஈண்டு இருத்திக்கும் வித்தியாசம் இருக்கு. தமிழ ஒரு வார்த்தையை மாத்தி போட்டோம் அப்படின்னாலே அர்த்தம் மாறிடும். இப்ப நான் பேசுவதற்கு எனக்கு நேரம் போராது அப்படின்னு சொல்றேன் வச்சுங்க, நேரம் போராதுன்னா ஒரு அர்த்தம், எனக்கு போராத நேரம்னா வேற அர்த்தம். நேரம் போராதுன்னா இன்னும் கொஞ்சம் கேட்டு வாங்கிக்க, போராத நேரம்னா உடனே ஊரை பார்க்க போய் சேரு. தமிழ் அப்பேற்பட்ட மொழி. அப்பா செத்துட்டார் அப்படின்னா ஒரு அர்த்தம், அப்பா செத்துட்டார். இருத்தி ஈண்டுனா என்ன அர்த்தம்? உட்காருவது என்பது இந்த சமுதாயத்தில் அவ்வளவு சுலபத்தில் தாழ்த்தப்பட்ட ஒருவனோடு மேலே இருக்கிறவன் செய்யாத ஒன்று. நீ எங்கு உட்காருகிறாய் என்பதை விட எனக்கு சமமாக உட்காருகிறாய் என்பதுதான் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒன்று என்பதால் இருத்தி என்பதை முதலில் வைக்கிறான். அப்படி போகிற போக்கிலெல்லாம் அற்புதமான விஷயங்களை அப்படியே கம்பன் வைத்து விட்டு போயிருக்கிறான். அதில் முக்கியமான மூன்று சந்திப்புகளை இங்கே எடுத்துக்கொண்டு பெரியவர்கள் பேச இருக்கிறார்கள். காப்பியத்திலே ஆறு பேர் சந்திக்கிறார்கள், அதை பற்றி இந்த மூன்று பேர் சிந்திக்கிறார்கள். சந்திப்பு என்பது மிக முக்கியம். காரணம், சில விஷயங்கள் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை போக்கையே மாற்றி விடுகின்றன. நாம் யாரை சந்திக்கிறோம், எவ்வளவு நேரம் சந்திக்கிறோம் என்பது கூட இரண்டாம் பட்சம். அது நமக்குள் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதுதான். நிவேதிதா தேவியாரை மகாகவி பாரதி சில நிமிடங்கள் தான் சந்திக்கிறான். ஆனால் அதற்குள் அந்த தேவியார் பேசிய பேச்சு பாரதிக்கு பெண்ணை பற்றிய பார்வையையே மாற்றி தந்துவிடுது.
தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணிவொன்றுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால் உங்களது படைப்புகளை இந்த வானொலியில் மக்களுக்கு சேர்ப்போம். www.planetaudio.org என்கின்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
சங்கீத சௌபாகியமே, சங்கீத சௌபாகியமே, என்றும் குந்தாத பெரும்பாகியமே, சங்கீத சௌபாகியமே.